الحمد لله الذي أسبغ علينا نعمه ظاهرة وباطنة، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، جعل الليل سكنا والشمس والقمر حسبانا، ذلك تقدير العزيز العليم. وأشهد أن سيدنا محمد عبد الله ورسوله وصفيه من خلقه وحبيبه الداعي إلى اغتنام الحياة الدنيا في عمل الخيرات، والصلاة والسلام على محمد وعلى آله وأصحابه، وأحينا اللهم على سنته، وأمتنا على ملته، واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين، وحسن أولئك رفيقا. أما بعد، فيا أيها المؤمنون الحاضرون، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يريدون أن يطفئوا نور الله بأفواههم ويأبى الله إلا أن يتم نوره ولو كره الكافرون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும். அல்ஹம்துலில்லாஹ். தேவைகள் பிரச்சனைகளுக்காக தமது நாட்களையும் மாதங்களையும் கழித்து தமது இனத்துக்காக தமது மதத்துக்காக மாத்திரம் இந்த உலகத்திலே வாழ்ந்து செயற்பட்டுக் கொண்டிருந்த ஒரு சமூகத்தை, ஓர் உயர்ந்த இலக்கை காட்டி அந்த சுவனத்தை காட்டி அந்த சுவனத்தை நோக்கி அனைத்து மக்களையும் கொண்டு செல்வதற்காக வேண்டி இந்த உலகத்திற்கு அருளாக அனுப்பப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களின் அடிச்சுவடுகளை அணு அணுவாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியீன்கள், இன்னும் மறுமை நாள் வரைக்கும் இந்த மார்க்கம், இந்த தீனுல் இஸ்லாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும், வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி பாடுபடுகின்ற அத்தனை நல்லுள்ளங்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. நாட்களுக்கெல்லாம் நாயகமாம் புனிதமிகு வெள்ளிக்கிழமையிலே இறை கட்டளையான் ஜும்ஆவிற்கு சமூகம் தந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, வாழ்வின் எல்லா கட்டங்களிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் படைத்தவன் அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய இஸ்லாமிய உம்மத் பல்வேறு சவால்களுக்கும் அரை கூவல்களுக்கும் சோதனைகளுக்கும் முகம் கொடுத்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு பக்கத்திலே இராணுவ ரீதியான படையெடுப்பு, இன்னொரு பக்கத்திலே சிந்தனா ரீதியாக இந்த இஸ்லாமிய உம்மத் தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது, மறுபக்கத்திலே உள ரீதியாக இந்த இஸ்லாமிய உம்மத் குறிவைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த இராணுவ ரீதியான படையெடுப்பை விட இந்த சிந்தனா ரீதியான படையெடுப்பு, இந்த உள ரீதியான படையெடுப்பு என்பது அதனது தாக்கம் என்பது மிகவும் பயங்கரமானது. மூன்று தசாப்த காலமாக நமது இந்த தாய் நாட்டிலே நிலவிய கோரமான ஒரு யுத்தம் முடிவு பெற்றிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, அந்த சுதந்திர காற்றை நாங்கள் சுவாசித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, துரதிஷ்டவசமாக இஸ்லாத்தை பற்றியும் முஸ்லிம்களை பற்றியும் பல குற்றச்சாட்டுகள், பல புரளிகள் அனைத்து பகுதிகளிலும் எழுப்பப்பட்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். சில மீடியாக்கள் இனவாதத்தையும் மதவாதத்தையும் தூண்டி எரியும் நெருப்பில் எண்ணெய் வார்க்கும் அந்த பணியை சனகட்சிதமாக செய்து வருவதையும் நாங்கள் அறிகின்றோம். இதனால் முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு பய உணர்வு, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு நம்பிக்கை இனம், முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒரு விரக்தி மனப்பான்மை தோன்றிருப்பதை அவர்களின் பேச்சினூடாக நாங்கள் அறிந்து வருகின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு விடயத்தை மாத்திரம் நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரச்சனைகள், இந்த விமர்சனங்கள் இன்று நேற்று தோன்றியவை அல்ல. எமது நாட்டில் மாத்திரம் இடம் பெற்ற விடயங்கள் அல்ல. மாற்றமாக இஸ்லாம் இந்த உலகத்திற்கு எப்போது அறிமுகமானதோ அப்போதிருந்தே இப்படியான பல குற்றச்சாட்டுகளுக்கு விமர்சனங்களுக்கு இந்த மார்க்கமும் இந்த மார்க்கத்தை பின்பற்றிய அந்த முஸ்லிம்களும் உட்பட்டிருப்பதைத்தான் நாங்கள் வரலாற்றிலே கண்டிருக்கின்றோம். ஏன் இந்த பிரச்சினை, ஏன் இந்த விமர்சனங்கள், ஏன் இந்த ஒசை பாடல்கள் என்பதை நாங்கள் ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அறிவியல் உலகம் என்று சொல்லக்கூடிய இந்த நவீன உலகத்திலே, இந்த அறிவியல் உலகம் என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த உலகத்தை ஒரு இருள் மூடி இருக்கின்றது. அதுதான் அறியாமை என்று சொல்லக்கூடிய அந்த ஜாஹிலியத் இந்த உலகத்தை மூடியிருப்பது தான் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான முதலான ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உலகத்தை பீடித்திருக்கின்ற மிக அடிப்படையான ஜாஹிலியத், மிக அடிப்படையான அறியாமை படைத்தவன் பற்றிய ஒரு அறியாமையாகும். இந்த உலகத்தை படைத்தவன் யார், அந்த படைத்தவன் என்ன எதற்காக இந்த உலகத்திலே படைத்தான், நான் இந்த உலகத்திலே என்ன செய்ய வேண்டும் என்று அறியாமல் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் வாழ முற்படும் போது அவனால் இந்த உலகத்திலே ஏற்படக்கூடிய நன்மையான காரியங்களை விட மோசமான விளைவுகள் தான் ஏற்படும் என்பதை நாங்கள் வரலாற்றினூடாக கண்டு வருகின்றோம். ஒருவன் படைத்தவன் பற்றி அறியாத போது இந்த உலகத்திலே தனது வாழ்க்கையும் தனது நோக்கத்தையும் அவன் வித்தியாசமாக அமைத்துக் கொள்வான். இதுதான் ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையிலான வித்தியாசம். ஒரு முஸ்லிம் படைத்தவன் அல்லாஹ்வை நம்புகின்றான், வாழ்க்கையின் நோக்கத்தை அறிந்திருக்கின்றான், மறுமைக்காக வாழ்கின்றான், சுவனத்தை இலக்காக வைத்து இந்த உலகத்திலே அவன் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றான் என்று சொன்னால் அவன் இந்த உலகத்திலே அநியாயத்தை ஏற்படுத்த மாட்டான், அடுத்த மதங்களுக்கு தொல்லையாக அமைய மாட்டான். மாற்றமாக இந்த உலகத்திலே அவனால் நன்மையான காரியங்கள் தான் விளையும். அதோடு மற்ற மதத்தவர்களையும் மற்ற இனத்தவர்களையும் மதித்து நடப்பான், அவர்களுடன் முரண்பட மாட்டான் என்பதைத்தான் வரலாற்றினூடாக நாங்கள் அறிந்து வருகின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இதனை பற்றி குறிப்பிடுகின்ற பொழுது, அல்லாஹுவை பற்றி அறியாமல் இருக்கின்றார்கள், படைத்தவனை பற்றி அறியாமல் இருக்கின்றார்கள், அவர் படைத்தவனை பற்றி பிழையாக விளங்கி இருக்கின்றார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அனைத்து பிரச்சினைக்கும் அடிப்படையான காரணம் இந்த படைத்தவன் பற்றி அந்த அல்லாஹுவை பற்றி அறியாமல் இந்த உலகத்திலே மனிதன் செயற்படுகின்ற பொழுது அனைத்துக்கும் ஒரு அடிப்படையான பிரச்சனையாக அது மாறுகின்றது. அடுத்ததாக இந்த உலகத்தை பீடித்திருக்கின்ற மற்றும் ஒரு ஜாஹிலியத் அறியாமை இந்த ஷரியா சட்டத்திற்கு முரணாக குரல் கொடுப்பது, இந்த ஷரியா சட்டத்தை இந்த உலகத்திலிருந்து அழித்து விட வேண்டும் என்று குரல் கொடுப்பதுதான் இந்த உலகத்தை ஆக்கிரமித்திருக்கின்ற இன்னொரு ஜாஹிலியத் அறியாமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது எமது நாட்டில் மாத்திரமல்ல, சர்வதேச ரீதியாகவும் மேற்கொள்ளப்படுகின்ற மிக பெரும் புரளியாக அமைந்திருக்கின்றது. மனித நேயம் பற்றி தெரியாத பல மனித உயிர்களை படுகொலை செய்த, பல நாடுகளை அழித்தளித்த அந்த அமெரிக்கா போன்ற மேற்கு நாடுகள் கூட சகோதரி ரிசானா லாசிக் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட பொழுது ஏன் அவர்கள் இந்த தூக்குத்தண்டனைக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள்? சர்வதேச ரீதியாகவும் உள்நாட்டு ரீதியாகவும் ஹிஜாபிற்கு எதிராக நிகாபிற்கு எதிராக ஏன் இந்த புரளிகள்? சிங்கள பாடசாலைகளிலே ஹிஜாப் அணிவதற்கு ஏன் தடைகளை விதிக்கின்றார்கள்? அதற்கெதிராக கோர்ட்டுகளிலே வழக்குகளை பதிவு செய்கின்றார்கள். இந்த ஹலால் விவகாரம் ஏன் அவர்களுக்கு பிரச்சனையாக அமைந்திருக்கின்றது? சகோதரர்களே, இவர்களுக்கு ஹலால் பிரச்சனை இல்லை. சகோதரர்களே, ஷரியா சட்டத்தை இந்த உலகத்தில் இருந்து அழித்தொழிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய அடிப்படையான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கேட்கின்றான், அப்ப ஹுக்முல் ஜாஹிலியத் யபகும் வமன் அஹ்சன மின் அல்லாஹி ஹுக்மன் லிகௌமின் யூகினூன். நீங்கள் ஜாஹிலிய சட்டத்தை விரும்புகின்றீர்களா, ஷரியா சட்டத்திற்கு மாற்றமான ஒரு சட்டத்தை நீங்கள் விரும்புகின்றீர்களா என்று அல்லாஹு தஆலா கேட்டுவிட்டு அல்லாஹு தஆலா பதில் அளிக்கின்றான், வமன் அஹ்சன மின் அல்லாஹி ஹுக்மா லிகௌமின் யூகினூன். அல்லாஹ்வை விட சிறந்த ஒரு ஆட்சியாளன், சிறந்த ஒரு சட்டத்தை இயற்றக்கூடியவன் இந்த உலகத்திலே யார் இருக்கின்றான் என்று அல்லாஹு தஆலா எங்களை பார்த்து கேள்வி கேட்கின்றான். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இறை நிராகரிப்பாளர்களுக்கு அந்த முஷ்ரிக்களுக்கு பிரச்சனை ஹலால் இல்ல. மாற்றமாக ஷரியா சட்டம் இந்த உலகத்திலே தலை தூக்கினால் அவர்களுக்கு இடம் இல்லாமல் போய்விடும் என்பதுதான் அவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இந்த உலகத்தை தேடித்திருக்கின்ற மூன்றாவது ஒரு ஜாஹிலியத், மூன்றாவது ஒரு அறியாமை இருக்கும் என்று சொன்னால் பண்பாட்டு வீழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. பொதுவாக உலக நாடுகளிலும் குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மத்தியிலும் இந்த பண்பாட்டு வீழ்ச்சி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கத்தையே குறிப்பிடுகின்ற பொழுது இன்னமா புய்ஸ்துல் உத்தம்மியும் மக்காரிமல் அஹ்லாக், பண்பாடுகளை பூர்ணப்படுத்துவதற்காக இந்த உலகத்திலே பண்பாடுகள் அரை குறையாக இருக்கின்றது, அந்த பண்பாடுகளை பூரணப்படுத்துவதற்காகத்தான் நான் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகின்றார்கள். இந்த பண்பாட்டு வீழ்ச்சி என்பது மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக இந்த உலகத்திலே தலை தூக்கி இருக்கின்றது. ஆட்சியாளர்கள் முதல் சாதாரண குடிமகன் வரைக்கும் இன்று பண்பாட்டு வீழ்ச்சி தலை விரித்தாடி கொண்டிருக்கின்றது. இந்த பண்பாட்டு வீழ்ச்சியின் விளைவாகத்தான் இந்த விமர்சனங்கள், இந்த சந்தேகங்கள், இந்த புரளிகள், இந்த முரண்பாடுகள் அனைத்துக்கும் அடிப்படையான ஒரு காரணமாக இந்த பண்பாட்டு வீழ்ச்சி காணப்படுகின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திற்கு பண்பாட்டை சொல்லிக் கொடுத்த மார்க்கம் எங்களுடைய மார்க்கம். இந்த இஸ்லாம் இந்த உலகத்திற்கு எப்பொழுது அறிமுகமானதோ அப்பொழுதே இந்த உலகத்திற்கு பண்பாட்டை சொல்லிக் கொடுத்த மார்க்கம் எங்களுடைய மார்க்கம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, துரதிருஷ்டவசமாக நாங்களும் இந்த பண்பாட்டு வீழ்ச்சிக்கு உட்பட்டு இருக்கின்றோம். இதன் காரணமாகத்தான் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அடுத்த மதங்களை விமர்சிப்பது, அடுத்த மதத்தவர்களுடைய அனுஷ்டானங்களுக்கு தொந்தரவு கொடுப்பது, அவற்றை விமர்சிப்பது என்பதெல்லாம் இந்த பண்பாட்டு வீழ்ச்சியின் அடிப்படையாக அமைந்ததாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். உமர் ரதி அல்லாஹன் அவர்களுடைய ஆட்சி காலம், ஹலீஃபா உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கக்கூடியவர்கள் இரவு நேரங்களிலே தன்னுடைய அந்த நாட்டிலே, தன்னுடைய அந்த பிரதேசத்திலே என்ன நடக்கின்றது என்பதை அவர்கள் மறைமுகமாக இருந்து கண்காணிக்கக்கூடிய ஒரு வளமை அவர்களுக்கு இருந்தது. ஒரு நாள் மார்வேடம் பூண்டு உமர் ரதி அல்லாஹு அவர்கள் ஒரு பாதையிலே இருளிலே நடந்து கொண்டு செல்கின்றார்கள். அப்பொழுது அபு தல்ஹா ரதி அல்லாஹு அவர்கள், ஒரு மனிதர் ஒரு வித்தியாசமான தோட்டத்திலே இந்த நடுநிசையிலே ஏன் பயணிக்கின்றார், அந்த மனிதர் யார் என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி உமர் ரதி அல்லாஹன் அவர்களுக்கு பின்னால் அந்த அபு தல்ஹா ரதி அல்லாஹன் அவர்கள் பின்னால் அப்படியே நடக்கின்றார்கள். அப்படியே நடக்கின்ற பொழுது அவருடைய நடை, அவருடைய அங்க அசைவை பார்த்து அவர்கள் புரிந்து கொள்கின்றார்கள், எனக்கு ஒரு அறிமுகமான ஒரு மனிதர் தான் இவர், இவர் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் என்பதை அந்த அபு தல்ஹா ரதி அல்லாஹன் அவர்கள் அறிந்து கொள்கின்றார்கள். அபு தல்ஹா ரதி அல்லாஹன் அவர்கள் உமர் ரதி அல்லாஹன் அவர்களை போய் பேசவில்லை. மாற்றமாக ஏன் உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் மார்வேடம் பூண்டு இந்த நேரத்திலே செல்கின்றார் என்பதை பின்னால் இருந்து கண்காணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் அப்படியே ஒரு வீட்டிற்குள் நுழைகின்றார்கள். அபு தல்ஹா ரதி அல்லாஹன் அவர்களும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் இப்பொழுது வருவார்கள், இப்பொழுது வருவார்கள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் சுபஹுடைய அதான் ஒழித்ததற்கு பின்னால் அந்த வீட்டிலிருந்து வெளியே வருகின்றார்கள். உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் அந்த வீட்டிலிருந்து வெளியே வந்ததற்கு பின்னால் அபு தல்ஹா ரதி அல்லாஹன் அவர்கள் அந்த வீட்டுக்கே நுழைகின்றார்கள். சலாம் கூறுகின்றார்கள், பதில் மாத்திரம் வருகின்றது, ஆளை காணவில்லை. அதற்கு பின்னால் ஒரு கைத்தடியை ஊண்டிக்கொண்டு ஒரு பெண்மணி அதாவது அபு தல்ஹா ரதி அல்லாஹன் அவர்களுக்கு முன்னால் வந்து அவர்களுடன் பேசுகின்றார்கள். அப்பொழுது அபு தல்ஹா ரதி அல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், பெண்மணியே, உங்களுடைய இரு கண்களும் செய்வதில்லையா என்பது கேட்ட பொழுது அந்த பெண்மணி சொல்கின்றால், என்னுடைய கண் பார்வையை இழந்து நீண்ட நாட்களாக ஆகிவிட்டது என்று சொல்கின்றார். அப்பொழுது அபு தல்ஹா ரதி அல்லாஹு அவர்கள் கேட்கின்றார்கள், உங்களுடைய அனைத்து விவகாரங்களையும் உங்களுடைய விடயங்களை அனைத்தையும் நீங்கள் எப்படி செய்து கொள்கின்றீர்கள், உங்களுக்கு கண் பார்வை இல்லையே என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி பதில் கூறுகின்றால், அதை பற்றி நான் அலட்டிக் கொள்வதே இல்லை. ஏன் தெரியுமா, மலக்கை போன்ற ஒரு மனிதரை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாள் நடு திசையிலும் அந்த மனிதனை அல்லாஹு தஆலா அனுப்புகின்றான். அந்த மனிதன் வந்து எனக்கு தேவையான அனைத்து விவகாரங்களையும் செய்து முடித்ததற்கு பின்னால் அந்த மனிதன் அந்த வீட்டிலிருந்து வெளியேறுகின்றான். ஆனால் துரதிஷ்டம், எனக்கு அந்த மனிதன் யார் என்றே தெரியாது என்று அந்த பெண்மணி கூறிய பொழுது அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வருகின்றது. அப்பொழுது அந்த பெண்மணியிடம் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், பெண்மணியே, உனக்கு கண் பார்வை தெரிந்தால் நீ அல்லாஹ்விடம் எந்த துவாவை கேட்பாய் என்று கேட்ட பொழுது அந்த பெண்மணி கூறுகின்றால், எனக்கு இந்த உலகத்தில் பார்வை கிடைக்காவிட்டாலும் மறுமையிலே நான் போய் அல்லாஹ்விடம் ஒரு முறைப்பாட்டை முன்வைத்தேன். அது என்ன முறைப்பாடு தெரியுமா? எனக்கு இவ்வளவு காலமாக பணிவிடை செய்த அந்த மனிதனை எனக்கு கண் முன்னால் காட்டித்தாயா அல்லாஹ் என்று சொல்லி அந்த பெண்மணி, நான் துஆ கேட்பேன், அல்லாஹ்விடம் முறையிடுவேன் என்று அந்த பெண்மணி கூறிய பொழுது அந்த அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய இரு கரங்களையும் வானத்தின் பக்கம் உயர்த்தி அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கின்றார்கள். அந்த உமரை போன்றியா அல்லாஹ் என்னை மாற்றி அருள்வாயாக என்று கேட்கின்றார்கள். சகோதரர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். ஒரு பெண்மணி அதே போன்றுதான், அந்த பெண்மணி இஸ்லாத்தை ஏற்றிருக்கவில்லை. அதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த பெண்மணிக்கு பணிவிடை செய்ததற்கு பின்னால் அந்த பெண்மணி இஸ்லாத்தையும் தழுவுகின்றோம். ஒரு அந்நிய பெண் இஸ்லாத்தை தழுவுவதற்கு அடிப்படையாக காரணமாக அமைந்தது அந்த பண்பாடு தான் சகோதரர்களே. அந்த பண்பாட்டை நாங்கள் இந்த நாட்டிலும் நாங்கள் காட்டினோம் என்று சொன்னால் எங்களுக்கு எதிரான அந்த பிரச்சனைகள், எங்களுக்கு எதிரான அந்த சவால்களை அனைத்தையும் நாங்கள் குறைத்துக் கொள்ளலாம். மஸ்ஜித் நபவியிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்றார்கள். ஒரு கூட்டம், வெளிநாட்டிலிருந்து ஒரு கூட்டம், ஒரு தொதுக்குழு வருகின்றது, கிறிஸ்தவ கூட்டம் ஒன்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அந்த மஸ்ஜித் நபவியில் ஒரு ஓரத்திலே அவர்களுடைய அனுஷ்டானங்களை செய்வதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். எங்களுடைய மார்க்கம் அனைத்து மதங்களையும் மதிக்கக்கூடிய மார்க்கம், அனைத்து மதங்களுக்கும் இந்த உலகத்துக்கும் பண்பாட்டை சொல்லிக் கொடுத்த மார்க்கம் சகோதரர்களே. எனவே அந்த பண்பாட்டை இந்த உலகம் இழந்ததன் விளைவாகத்தான் இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணமாக அமைந்திருக்கின்றது. இதன் வரிசையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த உலகத்தை ஆட்டி படைக்கின்ற மிக பெரும் இன்னொரு ஜாஹிலியத்தான் இந்த இனவாதம், மதவாதமாகும். இனவாதத்தை தூண்டி மத உணர்வுகளை கிளறி பார்த்து பிரச்சனைகளை உண்டாக்குவது என்பது மிகப்பெரிய ஒரு அறியாமை ஜாகிரியத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது உலகளாவிய ரீதியில், எங்களுடைய நாட்டில் மாத்திரமல்ல உலகளாவிய ரீதியில் நடைபெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு கொடுமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த உணர்வு தூண்டப்பட்டால், மத உணர்வு வந்தால் அதன் விளைவுகள் மிகவும் கொடுமையாகத்தான் இருக்கும், மிகவும் கொடூரமாகத்தான் இருக்கும் சகோதரர்களே. அதன் விளைவுகள் இந்த உலகத்தை நாசப்படுத்தக்கூடிய நிலைக்கு சென்றுவிடும். நாங்கள் வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் இடையிலே பெரிய ஒரு யுத்தம் நடந்திருக்கின்றது. அதே போன்றுதான் யூத இனத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே வரலாற்றிலே நிறைய யுத்தங்கள் நடந்திருக்கின்றது. பலஸ்தீனை எடுத்து நோக்கினோம் என்று சொன்னால், இன்று வரைக்கும் அந்த யூத இனம் முஸ்லிம்களுக்கு எதிராக கட்டவிருக்கின்ற அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் காரணம் அவர்கள் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்ற அந்த உணர்வாகும். இந்தியா உபகண்டத்தை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அந்த காஷ்மீர் பிரச்சனை, பாபரி மஸ்ஜித் பிரச்சனை அனைத்துக்கும் காரணம் சில தீவிரவாத தமிழர்களின் செயற்பாட்டின் காரணமாக வந்த விளைவுகளாகும். இதன் வரிசையிலே தான் பௌத்தர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியிலே பல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், பர்மாவுடைய படுகொலைக்கு அடிப்படையான காரணம் அந்த இனவாதம், மதவாதம் தூண்டப்பட்டதன் காரணமாகும். எனவே தான் சகோதரர்களே, இன்று பல மட்டங்களிலும் அஞ்சப்படுகின்ற ஒரு விஷயம், மீண்டும் ஒரு பர்மாவை நோக்கி எங்களுடைய நாடும் செல்லுமா என்ற ஒரு அச்சம் அனைத்து மட்டங்களிலும் நிலவிக் கொண்டிருப்பதைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தான் இந்த விடயத்தை ஒரு பெரும்பான்மையினத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் கூட 3 நாளைக்கு முன்னால் த ஐலன் என்ற அந்த பத்திரிகையில குறிப்பிடுகின்ற பொழுது, சில தீவிரவாத அந்த பௌத்தர்களுடைய செயற்பாட்டின் காரணமாக இந்த நாடு துண்டாடப்பட போகின்றது, இந்த நாட்டிலே பெரிய ஒரு கலவரத்தை நோக்கி இவர்கள் நகர்த்தி கொண்டு செல்கின்றார்கள் என்று அவர்கள் அந்த பத்திரிகையிலே ஒரு பக்க செய்தியை அப்படியே குறிப்பிடுகின்றார்கள். நாங்கள் இதனை யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால், அல்லாஹு தஆலா இந்த விடயத்தை அழகாக குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். இது ஜாலல்லதீன கஃபரு ஃபீ குலூபிஹிமுல் ஹமியா ஹமியத்தல் ஜாஹிலியத்தல் ஊலா ஃபஅன்ஸலல்லாஹு சகீனதஹு அலா ரசூலிஹி வஅலல் முஃமினீன் வஅஸ்ஸமஹும் கலிமத்தத் தக்வா. காஃபிர்கள் தமது உள்ளங்களிலே அந்த இன உணர்வை, அந்த ஜாஹிரிய உணர்வை தமது உள்ளங்களிலே ஆக்கிக் கொண்ட பொழுது அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய அந்த சஹாபாக்கள் மூமின்கள் மீதும் அல்லாஹு தஆலா அமைதியை இறக்கி நீங்கள் தக்வாவை பின்பற்றி நடங்கள் என்று அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கட்டளையிட்டார். இந்த வசனம் இறங்கியதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. ஹுதைபியா உடன்படிக்கையை பற்றி நாங்கள் அறிந்திருக்கின்றோம். ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கின்றது. அந்த உடன்படிக்கையிலே அந்த உடன்படிக்கையை எழுதுகின்றார்கள். எழுதுகின்ற பொழுது பிஸ்மில்லாஹி ரஹ்மானி ரஹீம் என்று எழுதுகின்றார்கள். அப்பொழுது அந்த காபிர்கள் கேட்கின்றார்கள், ஏன் இதனை எழுதுகின்றீர்கள் என்று கேட்ட பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளக்கம் கொடுக்கின்றார்கள். அப்பொழுது காபிர்கள் மறுக்கின்றார்கள், நாங்கள் அல்லாஹு தஆலாவை ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த பிரச்சனையே, இந்த உடன்படிக்கையே எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்லி பிஸ்மில்லாவை அளிக்கின்றார்கள். அதற்கு பின்னால் முஹம்மது ரசூலுல்லா என்று அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. காபிர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் இந்த முஹம்மதை ரசூலாக ஏற்றுக்கொண்டிருந்தால் இந்த உடன்படிக்கையே தேவையில்லையே, அந்த ரசூலுல்லாவை அழித்து விடுங்கள், முஹம்மது இப்னு அப்துல்லா, அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது என்று எழுதுங்கள் என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதற்கு பின்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அமைதிப்படுத்துகின்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அழித்து விடுங்கள் என்று குறிப்பிட்ட பொழுது அந்த உரிய சஹாபி மறுக்கின்றார். அப்பொழுது ரசூலுல்லா குறிப்பிடுகின்றார்கள், நீங்கள் எழுதிய இடத்தை காட்டுங்கள், நான் எனது கையாலே அதனை அழித்து விடுகின்றேன் என்று ரசூலுல்லா குறிப்பிட்ட பொழுது அந்த சஹாபி அழித்து விடுகின்றார். சகோதரர்களே, இன்று ஹலால் பிரச்சனையும் அதே போன்றுதான். இன்று உணவு பண்ணங்களிலே ஹலால் முத்திரை குத்துவது என்பது அவர்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கின்றது. ஏன்? அவர்கள் அந்த இனவாதத்தின் காரணமாக, மதவாதத்தின் காரணமாக அவர்கள் பெரிய புரளிகளை எழுப்புகின்றார்கள். எங்களுக்கு இந்த லோகோ தேவையில்லை, இந்த விடயங்கள் எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் குரல் எழுப்புகின்றார்கள். ஏன் காரணம்? அவர்களுடைய அந்த மதவாதம் இனவாதத்தின் காரணமாகத்தான். எனவே தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பண்பாட்டுடன் அன்று அந்த உடன்படிக்கையிலே நடந்து கொண்டதன் விளைவாக பெரிய ஒரு வெற்றியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால் அடைந்து கொண்டார்கள். சகோதரர்களே, எங்களுடைய நாட்டு நடப்புகளை நாங்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த இனவாதம் பல பக்கங்களினாலும் தூண்டப்படுகின்றது. குறிப்பாக மீடியாக்கள் ஊடாக இந்த விவகாரங்கள் மிகவும் தீவிரமாக அலசப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த தருவாயிலே எங்களுடைய பொறுப்பு என்ன என்பதைத்தான் நாங்கள் சிந்திக்க வேண்டும். எங்களுடைய கடமை என்ன? இந்த பிரச்சனைகளை 4 பேர் 5 பேருக்கு மத்தியிலே நாங்கள் பேசி தீர்ப்பதா, அல்லது இது எங்களுடைய பிரச்சனை இல்லை என்று சும்மா இருப்பதா என்பதுதான் எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே எங்களுடைய இந்த நாட்டு நடத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டிலே முஸ்லிம்களுடைய வரலாற்றை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒருபோதும் இந்த நாட்டிற்கு அச்சுறுத்தலாக நாங்கள் அமைந்ததில்லை, ஒருபோதும் இந்த நாட்டுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக அமைந்ததில்லை. மாற்றமாக இந்த நாட்டுடைய இந்த அபிவிருத்தியிலே நாங்கள் கரம் கோர்த்து இந்த நாட்டுடைய அபிவிருத்தியிலே முன்னின்று செயற்பட்டிருக்கின்றோம். இந்த நாட்டிற்கு 1948 சுதந்திரம் கிடைத்த பொழுது அதிலே முன்னணியில் திகழ்ந்தவர்கள் எங்களுடைய முஸ்லிம்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இந்த நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றது. 30 வருட கால அந்த கோரை யுத்தம் இந்த நாட்டிலே முடிவடைந்திருக்கின்றது. அந்த யுத்தத்தின் விளைவாக அனைத்து மதங்களும் தான் பாதிக்கப்பட்டார்கள். சிங்களவர்கள், கிறிஸ்தவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், நாங்களும் கூட இந்த யுத்தத்தின் விளைவாக பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். அந்த யுத்தம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. அல்ஹம்துலில்லா, இந்த மீண்டும் ஒரு யுத்தத்தை நோக்கி நாங்கள் சென்றுவிடக் கூடாது, எங்களுடைய செயற்பாடுகளும் அதனை நோக்கி சென்றுவிடக் கூடாது. எனவே எங்களுடைய பொறுப்பை தான் நாங்கள் உணர வேண்டிய கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால் இருக்கக்கூடிய மிகவும் முக்கியமான ஒரு பொறுப்பு இஸ்லாத்தை படிக்க வேண்டிய, இஸ்லாத்தை ஆழமாக படிக்க வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கின்றது. இஸ்லாத்தை பற்றி பல சந்தேகங்கள், பல விமர்சனங்கள் வருகின்ற பொழுது நாங்கள் ஆக்ரோஷப்பட்டு உணர்ச்சிப்பட்டு நாங்கள் நடப்பதல்ல அதற்கான தேர்வு. நாங்கள் அறிவுபூர்வமாக அவர்களுக்கு பதிலளிக்க வேண்டிய சந்தர்ப்பம் வந்திருக்கின்றது. துரதிருஷ்டவசமாக இந்த குர்ஆன் இறக்கப்பட்ட இந்த சமூகம் இந்த குர்ஆனை பற்றி அறியாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு கவலையாக இருக்கின்றது. அதை விட மிகப்பெரிய கவலை தான் இந்த இஸ்லாத்துக்கு எதிராகவே எங்களுடைய முஸ்லிம்கள் கூட குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ரிசானா நசிக்குடைய அந்த விவகாரம் நடந்த பொழுது எங்களுடைய சில சகோதரர்கள், முஸ்லிம் பேர்களை தாங்கிய சகோதரர்கள், வானொலிகளிலே அவர்கள் கருத்து பரிமாறுகின்றார்கள். இந்த உலகத்திற்கு தற்போது சரியா சட்டம் என்பது அவசியம் இல்லை, அது காலாவதியாகிவிட்டது, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்குத்தான் அந்த சரியா சட்டம் பொருத்தம் என்பதை எல்லாம் அவர்கள் கூறி செல்கின்றார்கள். இந்த ஹலால் விவகாரமும் பற்றியும் அவர்கள் பேசுகின்ற பொழுது, ஹலால் விவகாரம் எங்களுக்கு எதற்கு, எங்களுக்கு தேவையில்லையே, இவ்வளவு காலம் நாங்கள் ஹலால் ஹராம் என்று பிரித்து பார்க்கவில்லை என்று சொல்லி எங்களுடைய சகோதரர்கள் கூட அவர்கள் குரல் கொடுக்கக்கூடிய அந்த துரதிஷ்ட நிலையைத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இன்னும் காலம் செல்கின்ற பொழுது எங்களுக்கு பர்தா தேவையில்லை, நிகாப் தேவையில்லை என்று சொல்லி எங்களுடைய சகோதரர்களே குரல் கொடுக்கக்கூடிய நிலைக்கு வரும். ஏன் காரணம், இஸ்லாத்தை பற்றி அறியாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய ஒரு கவலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இஸ்லாத்தை பற்றி தெரியாவிட்டால் நீங்கள் வாய் மூடி மௌனமாக இருங்கள். இஸ்லாத்தை பற்றி போலியான விடயங்களை நீங்கள் கருத்து பரிமாறுகின்ற பொழுது அந்த விடயங்களை அவர்கள் தூக்கி பிடிக்கின்றார்கள், அந்த மீடியாக்களே அந்த விடயங்களை பெருசாக போட்டு காட்டுகின்றார்கள். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாத்தை ஆழமாக படிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். மிக முக்கியமான இரண்டாவது விடயம், எங்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமை பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் ஊடாக அந்த பிரகடனம் செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய முரண்பாடுகள், அது கட்சி முரண்பாடாக இருக்கலாம், இயக்க முரண்பாடாக இருக்கலாம், அனைத்து முரண்பாடுகளையும் நீக்கி நாங்கள் ஒரு சப்பாக நின்று அந்த அல்லாஹ்வை நோக்கி நாங்கள் எப்படி தொழுகின்றோமோ அதே போன்று ஒரு சப்பாக நின்று நாங்கள் செயற்பட வேண்டிய காலம் வந்திருக்கின்றது. நாங்கள் எங்களுக்கு மத்தியிலே இப்பொழுதும் முரண்பட்டுக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த சந்தர்ப்பங்களை அந்த சகோதரர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். இவ்வளவு பிரச்சனைக்கும் நாங்களும் ஒரு பங்காளிகளாக மாறிவிட்டோம் சகோதரர்களே. அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான், நீங்கள் முரண்பட வேண்டாம், நீங்கள் தோல்வி அடைந்து விடுவீர்கள் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். உங்களுடைய கண்ணியம் இந்த உலகத்தில் இருந்து எடுபட்டு விடும் என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு முன்னால் 1400 வருடத்துக்கு முன்னாலே குறிப்பிட்டான். சகோதரர்களே, எங்களை பற்றிய நாங்கள் ஒருவரை பற்றி இன்னொருவரை பற்றிய விவகாரங்களை அடுத்தவர்களுக்கு நாங்கள் கொடுத்ததன் விளைவாகத்தான், எங்களை பற்றிய தகவல்களை நாங்களே மற்ற சகோதரர்களுக்கு கொடுத்ததன் விளைவுதான் இவ்வளவு பிரச்சினை, அதாவது கோரமாக நிகழ்வதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் எங்களுக்கு மத்தியிலே சகவாழ்வு மிக முக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்நியவர்களுடனான நாங்கள் உறவை வைத்திருக்கின்றோம், எங்களுடைய உறவை நாங்கள் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும், மேலும் பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுடன் நல்ல முறையிலே நடந்து பண்பாட்டை காட்டுகின்ற பொழுது எங்களை பற்றிய அந்த தப்பபிப்பிராயம் நீங்கிவிடுவதற்கு காரணமாக அமைந்துவிடும். அனைத்துக்கும் மேலாக சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவை நெருங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய பாவங்களை களைந்து அல்லாஹ்வை நோக்கி நெருங்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்திலே நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், பாவம் என்பது முகத்திலே கருமையை ஏற்படுத்தும், உள்ளத்திலே இருளை ஏற்படுத்தும், உடலிலே பலவீனத்தை ஏற்படுத்தும், ரிஸ்கிலே குறைவை ஏற்படுத்தும். அது மாத்திரமல்ல, உங்களுடைய பாவங்கள் மற்ற மனிதர்களின் உள்ளங்களிலே வெறுப்பை ஏற்படுத்துவதற்கு காரணமாக அமைந்துவிடும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய கூற்றிலே குறிப்பிடுகின்றார்கள். எங்களுடைய பாவங்களின் காரணமாக அடுத்த மாற்று மத சகோதரர்களுடைய உள்ளங்களிலே எங்களுடைய கண்ணியம் நீங்கிவிட்டது, எங்களுடைய விவகாரங்களிலே எங்களுடைய கொடுக்கல் வாங்கலே நாங்கள் நீதியை நேர்மையை பேண தவறிவிட்டோம். இதன் காரணமாக அவர்களுடைய உள்ளங்களிலே எங்களுடைய கண்ணியம் எடுபட்டு போய்விட்டது, எங்களுடைய வியாபாரங்களிலே நேர்மை இல்லாத காரணமாக அவர்களுடைய உள்ளங்களிலே எங்களை பற்றி இருந்த நல்ல அபிப்பிராயங்கள் நீங்கிவிடுவதற்கு அது காரணமாக அமைந்துவிட்டது சகோதரர்களே. எனவே இவ்வாறான விடயங்களை நாங்கள் கருத்திக் கொண்டு செயற்படுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு விடுவை ஏற்படுத்துவான், எங்களுடைய பிரச்சனைகளில் இருந்து எங்களுக்கு ஒரு தீர்வை தருவான். எனவே யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, எங்களுடைய பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் ஒரு நெருக்கடியான சூழலை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், உன்னுடைய மார்க்கத்துக்கு எதிராக பல குரல்கள், பல முரண்பாடுகள், பல கருத்துக்கள் ஏற்படுத்தப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களுக்கு தெளிவை தந்தருவாயாக, எங்களுக்கு மார்க்கத்தை பற்றிய நல்ல அறிவை தந்தருவாயாக, உனது மார்க்கத்தை பயம் இல்லாமல் அச்சம் இல்லாமல் அடுத்தவர்களுக்கு எடுத்து செல்லக்கூடிய தைரியத்தை தந்தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு எதிராக வந்திருக்கின்ற இந்த சோதனைகளை இந்த சவால்களை எங்களுக்கு சந்தர்ப்பங்களாக ஆக்கி தருவாயாக. அனைத்து சோதனைகளையும் வென்று சாதனை படைக்கக்கூடிய உனது மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக எங்களை மாற்றி அருள்வாயாக. வாஹிர் தவானா. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
For more lectures visit slhub.com.